நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் திருமதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன்.
வணக்கம்.
இலங்கையிலிருந்து 80களில் இங்கே வந்தவர்களுக்கு அல்லது தமிழ்நாட்டிலிருந்து வந்த சிலருக்கு உங்களை மிகவும் பரிச்சயமாக இருக்கும். ஆனால் நமது நேயர்கள் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக உங்களை பற்றி அறிமுகம் செய்வதென்று சொன்னால், நீங்கள் ஒரு ஒலிபரப்பாளர், வீணை வித்துவான், பாடகர், நாட்டியம் கற்று அதை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருப்பீர்கள். தயாரிப்புகள் செய்து கொண்டிருப்பீர்கள். சுருக்கமாக உங்களை கூறுவதென்று சொன்னால் ஒரு கலைஞர் என்று கூறலாம். உங்களை எப்படி அறிமுகப்படுத்த நீங்கள் விரும்புகிறீர்கள்?
நீங்கள் அறிமுகப்படுத்துறது திருமதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன், அதுவே போதும்.
நீங்கள் பல துறைகளிலே மிளிர்ந்திருப்பீர்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே ஒரு இயக்குனர், அது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருந்திருப்பீர்கள்.
தயாரிப்பாளராக ஆரம்பித்து பணிப்பாளராக மாறி ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக தான் நிலைப்பாறினேன்.
அந்த அனுபவங்களை எமது நேர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அது ஒரு ஆக்சிடென்ட் சொல்வார்கள் என்றால், நான் படிக்கும் பொழுது டாக்டர் ஆக வேண்டும் என்று எனக்கு ஒரு டாக்டர் என்று சொல்லிக் கொண்டு திரிவேன் அம்மா சொல்லுவார். ஆனால் பல்கலைக்கழகத்தில் நான் செய்தது பொருளாதாரம், வங்கியில் தான் சிறப்பு பட்டம் பெற்றேன். படிக்கும்போது மத்திய வங்கியில் பெரிய ஒரு உத்தியோகத்தை இருக்கணும்னு ஒரு கனவு. தித்தி எழுதியதும் சரிசி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒலிபரப்பு கொடுத்த ஒரு அழைப்பு வந்தது. ஏனென்றால் சின்ன வயதிலிருந்தே நான் சிறுவர் மலர் ஒளி விளையாடு பாப்பா, மாதர் பகுதி, இப்படி எல்லா நிகழ்ச்சிகளையும் அங்கு பங்கு பெற்றபடியால் அங்கே இருக்க எல்லோரும் எனக்கு அங்கிள் ஆண்டி தான். இப்போ நான் இசை சித்திரங்கள் பாடுவது, இசை அமைப்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். இப்படியே அனுமதி வந்தால் நன்றாக இருப்போம் யோசிச்சிருக்கிறார். போதும் பதவிக்கு அப்ளை பண்ண சொன்னார்கள். அப்ளை பண்ணி எனக்கு இசை தயாரிப்பாளர் பதவியும் கிடைத்தது. ஆனால் நான் அதை விட்டு நான் மனம் வருத்தப்படவில்லை. என்றால் வங்கியில் விட இதில் கூட சந்தோஷமாக எனக்கு இருந்தது. நிறைய கலைஞர்களை சந்திக்க வேண்டியிருந்தது. புது 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 அனுபவங்கள் எல்லாம் கிடைத்தது. எனது பேராசிரியர் வில்சர் கூட சொன்னார், வங்கியில் இருந்தால் உனக்கு 100 பேரை தான் தெரியும், உனக்கு இப்போ 1000 பேர் தெரியுமாட்டார். அதுவும் உண்மைதான். புது அனுபவமும் பல கலைஞர்களை சந்திக்க வேண்டிய நேரமெல்லாம் கிடைத்தது. என்றாலும் ஒலிபரப்பு துறை ஒரு பரிச்சாத்தமான ஒரு துறைன்னு சொல்லலாம். என்றால் நிறைய கலைஞர்களுக்கு பேர் செய்தார்கள். போட்டி போகாமல் நிறைய ஆரம்பித்த நாட்களில் வீட்டில் உடனே அழுது உடனே விட்டு வருவேன். இப்போ எனது கணவர் டாக்டர் ஸ்ரீரங்கநாதன் சொன்னார், யாருமே வேலை செய்ய சொன்னது வீட்டிலிருந்து வீடு வளர்த்து கொண்டிருக்கலாம்னு சொன்னார். நான் எதிர்பார்த்தேன், இதை சொன்னால் பிறர் விடமாட்டார், அப்படி அப்படி அப்படியே எனக்கு பழகிப்போய் நான் துடிச்சலாகிட்டேன். சரியாக செய்தால் பயப்படுத்தவே இல்லை. பிள்ளை என்றால் அதை என்ன பிள்ளைகிட்ட கேட்டு செய்ய வேண்டும் தான் என்னுடைய அனுபவங்கள் இருந்தது. மற்றது எனக்கு எப்போவுமே சின்னதுலேருந்து புதுசாக என்ன செய்ய வேண்டுமென்ற ஒரு ஆசை இருக்குது. 13 வயசுலேயே நான் பாடல்கள் ஏற்ற ஆரம்பித்தேன். முதலாவது எனது பாடல் கூட ஜெயலட்சுமி கந்தையோட அக்கா அரங்கேற்றுக்கு எடுத்தேன் பாடுவதற்கு. வீணையில் கூட 50 வீணைகளை உலகிலேயே முதலாக செய்தனர். அதுக்கு பிறகுதான் சிட்டி பாபாவை செய்தார்கள். இப்படி ஏதாவது புதுசு செய்ய வேண்டும் ரீதியில் படிப்பாளர் மற்றும் கட்டுப்பாட்டாளர் இருந்து பேர்ந்து போர்ட் ஆஃப் டைரக்டராக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. சிங்கள பல்கலைக்கழகம் விஸ்வநாதன் பஃபாமிங் ஆர்ட்ஸ் சிங்கள பிள்ளைகளுக்கு கர்நாடக சங்கீதம் சொல்லிக் கொடுக்க வர சொல்லி அவர்களும் இந்திய தூதரகம் ஒரே நேரத்தில் கேட்டார்கள். கலை கலாச்சார நிலையம் அங்கு ஆரம்பித்து இப்பொழுது அங்கு எத்தனையோ மாணவர்கள் பட்டதாரிகள் தேடி விட்டார்கள். நன்றியாக ஒரு மண்டபத்திற்கே எனது பேரை வைத்திருக்கிறார்கள், டாக்டர் அந்தசிரவன் ஹோலண்டு. அந்த விதத்தில் இப்போ இங்கிருந்து கூட அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். படிப்பதற்கு வகுப்புக்கு வந்தால் 30 பிள்ளைகள்னா 30 பிள்ளைகள் காலையில் விழுந்து கும்பிடுத்தால் ஆரம்பிப்பார்கள். முடிந்த பிறகு விழுந்து கும்பிடுதல் அவர்களது பழக்கம். அவர் பிள்ளைகள் இதற்கு ஆனது குறைவு. அவர்களுக்கு ஹிந்துஸ்தானி சங்கீதம் தான் பாடசாலை படிக்கிறார்கள். படித்த முதலாவது சிங்கள மாணவனே இப்போ டாக்டரேட் எடுத்துட்டான் சங்கீதத்தில் இந்தியாவில் போய். அவன் தான் இப்போ ஹெட்டாக இருக்கிறான். அந்த வகையில் நான் ஏதோ உதவி செய்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. மற்றது கௌரவ கலாநிதி பட்டம் தந்தார்கள். பட்டங்கள் நிறைய பெயர்கள் நிறைய ஞாபகம் இல்லை. ஆனால் அதை எல்லாத்தையும் விட எனக்கு இன்னும் அடுத்த நிகழ்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் எனது மூளை வேலை செய்தவர்கள் இருக்கும். மற்றது நான் மணந்தது டாக்டர் ஸ்ரீரங்கநாதனை. அவர் ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டர். 3 பையன்கள், 3 சாரங்கன், சியாமலாங்கன், ஸ்ரீஹரன். 3 பேருக்குமே சின்னதுலேருந்து அவர்களுக்கு படிப்புடன் பாட்டு டான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். கணவன் விருப்பம். அவர்களும் சிலதான் இருக்கிறார்கள். அவர்களால் தான் நானும் இங்கு வந்திருக்கிறேன்.
அவர்களில் இருவரை நாங்கள் இந்த வானொலிக்காக நேர்கொண்டிருக்கிறோம். 1000 பேரை நீங்கள் ஒலிபரப்புத்துறையிலே காணலாம். வங்கித்துறையில் 100 பேரைத்தான் காண்பதாக உங்கள் மேலாளர் கூறியதாக கூறினீர்கள். இந்த 1000 பேர், 1000 அல்ல பல 1000 பேரை பார்த்திருப்பீர்கள். அவர்களை சந்தித்த உங்களுக்கு சுவையாக மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது நமது நேர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா?
ஆரம்பித்த சில நாட்களிலேயே DK பட்டப்பாளர்கள் குடும்பக்கு வந்திருந்தார்கள். அவர்களை பேட்டிக்கார செல்லும் போது முதல் பயமாக இருந்தது. ஒரு ஆளை பேட்டிக்கார செல்லும் பொழுது அவரை பற்றி ஆனால் இருந்து அங்கு நான் மட்டும் தெரிந்தபடி தான் செல்ல வேண்டும். அந்த ஒரு பழக்கம் இருந்தபடியால் பல இசைக்கலைஞர்களையும் பல மேதாவிகளையும் பேட்டி கண்ட அனுபவம் இருக்கிறது. மற்றும் நடன மேதைகளை கூட சந்தித்திருக்கிறது. எனக்கு இந்த ஒலிபரப்பு துறையால் உலகத்தில் பல இடங்களுக்கு நான் பிரயாணம் செய்திருக்கிறேன். ஒன்று ஒலிபரப்புத்துறை, ஒன்று எனது கணவர் வெளியிடத்தில் வேலை செய்தபடியால் உலகத்தில் 5 கண்டங்களுக்கும் செய்த பாக்கியம் எனக்கு இருக்கிறது. பல திட்டங்களுக்கெல்லாம், முக்கியமாக நோவே ஸ்ரீலங்கா இசை திட்டத்திற்கு நான் ஆலோசகராக 9 வருஷம் இருந்து வேலை செய்தேன். நிறைய அனுபவங்கள் பெற்றேன். யாழ்ப்பாணத்தில் 10 வருடங்களாக போர் நடந்து அதற்கு பிறகு நாங்கள் இந்த இசை திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது வணக்கம் யாழ்ப்பாணம் என்றுதான் தான் ஆரம்பித்தேன். முதல் காலகே வந்துவிட்டது. ஆனால் அந்த நார்வே நாடானது பல உதவிகளை செய்திருக்கிறது எங்களுடைய நாட்டுக்கு. தங்களது நாட்டுக்கு காசு எடுத்து வந்து நமது நாட்டு இசையை வளர்க்கிறதுக்கு உதவி செய்வதால் பெரிய விஷயம். நம்ம நாடு மட்டுமல்ல, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, நேபாள், பங்களாதேஷ் இப்படி பல நாடுகளுக்கு அவை உதவி செய்கின்றன. இப்பொழுது இந்தியாவில் கல்கட்டாவில் ஒரு மகாநாடு நடக்க இருக்குது. அதுக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்ப சொல்லி சொல்லியிருந்தார்கள் இந்தியா தூதரகம். நான் எழுதி அனுப்பினதுக்கு அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணி என்னை நவம்பர் மாதம் அந்த கோல்கே என்ற மகாநாட்டுக்கு அழைத்திருக்கிறார்கள். அதோடு என்னுடைய அருசிரி கலையம் ஒன்று தியேட்டரும் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அருசிரி கலையமானது நான் எதிர்பார்க்காத ஒன்று. என்னென்னா, நான் படிப்பாளராக இருந்து இழைப்பாரியதும் நாட்டில் போர்ச்சூழல் இருந்தபடியால் மக்களுக்கிடையே ஒரு இன ஒத்துவை ஏற்பட வேண்டும் என்று நார்வே தூதரகம் கலை நிகழ்ச்சிகளை செய்ய என்ன கேட்டிருந்தார்கள். கலை கலாச்சாரத்தால் தான் ஒத்துவை கொண்டிருக்கலாம், அரசியலால் அல்ல என்ற கொள்கையை நான் மிகவும் நம்புவோம். அந்த வகையில் நான் ஒரு ஹாமனி என்ற ஒரு புது நிகழ்ச்சி துவங்கி 60 கலைஞர்களை கொண்டு தமிழ் சிங்களம் முஸ்லீம் எழுந்தது ஒரு பெரும் வெற்றி அடைந்தது. அதுக்கப்புறம் அவசராக இப்படியான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நாங்கள் கண்ட்ராக்ட் எழுதினால் அந்த சிறங்க எழுத இல்லாத ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். நான் இசை பாடசாலைக்க நான் பேர் வைக்க இல்லை. அருசி அட் SLT.LK தான் என்னுடைய இமெயில் அட்ரஸ். இப்போ அருசி கலை ஆர்ட் தியேட்டர் என்று பெயர் கொண்டு அதை தற்செயலாக ஆரம்பித்தது இப்பொழுது ஓங்கி வளர்ந்த அலமரமாக நிற்கிறது. பல இசை படித்த மாணவர்களும் நாட்டியம் படித்த மாணவர்களும் மேடை இல்லாமல் தவித்து கொண்டிருந்த நேரம், கல்யாணம் பண்ணி மாடை இல்லாமல் அழுகை அழுது கொண்டு வந்த வச்சு பெண்களும் வாங்கன்னு சொல்லி கணவர் மாதிரி வற்புறுத்தி சொல்லி, ஆனால் அவர்கள் இடை கூடாமல் இருக்க வேண்டும், பயிற்சி பண்ண வேண்டும் என்று சொல்லி இப்போ எத்தனையோ அரிசி கலையை ஒன்று யூடியூப்பில் பார்த்தால் என்னுடைய படைப்புகள் எல்லாம் இருக்கிறது. இந்தியாமன்று இந்தியாவுக்கே பல தடவை செய்திருக்கிறோம். இப்பொழுது கல்கட்டாவுக்கு செல்ல இருக்கிறோம். மேல டிசம்பர் மாதம் கூட கொழும்பில் ஒரு நிகழ்ச்சி தயாரித்து கொண்டிருக்கோம். இங்கே எடுத்தபடி தான் நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறேன். அந்தபடி இந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு மேடை கொடுத்த ஒரு அனுபவம் சந்தோஷம் எனக்கு இப்போவும் இருக்கிறது. மற்றது இந்த எல்லாம் படித்தவர்கள் தான், ஆனால் அவர்களை மெருகூட்டி அந்த சரியான தயாரிப்புகளை எப்படி செய்யணும், ஒரு நாட்டிய நாடகம் எப்படி அமைய வேண்டும் என்ற ஒரு போக்கை ஒரு உயர் தரத்துக்கு கொண்டு வந்தது எங்களுடைய தியேட்டர் தான். பல கல்யாண மாணவர்கள் கூட சந்தோஷமாக செய்ய நான் கொள்ளு ஒரே ஒரு அறிவுரை, கணவருக்கு சமைச்சு வச்சு விட்டுவா, அல்லது பிரச்சனை வரும் என்று. இங்கே நிலைமை இப்போ சரியில்லை. நிலையமாக இன்னும் 2-3 மாசத்தில் சரி வரும் என்ற ஒரு நம்பிக்கை. இங்கேயும் சில தடவை ஆசிரியர்களை தொடர்பு கொண்டார்கள். ஒரு ஆசிரியருக்கு தனக்கு ஒரு நாட்டிய நடத்திற்கு இசையமைச்சு தரத்திற்கிட்ட அவருக்கு விசாரித்து கொடுத்து விட்டேன். என்னுடைய பாட்டு இயற்றலும் இசையமைப்பு செய்த பாடங்களெல்லாம் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கிறது. அதையும் பல வெளிநாட்டு ஆசிரியர்கள் கேட்டு பயன்படுத்துகிறார்கள். இந்த வகையில் இப்போவும் நான் சும்மா இருக்கவில்லை.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இலங்கையின் மூத்த ஒலிபரப்பாளர் கலைஞர் என்று பன்முகம் கொண்ட திருமதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் அவர்கள்.
நீங்கள் சிங்கள மாணவர்களுக்கு இசை, அது பல்கலைக்கழக தரத்துல அல்லது பாடசாலை தரத்துல?
பல்கலைக்கழகத்துல.
அதே மாதிரி
இந்திய தூதரகத்துல நான் பங்கேற்படுக்கிறேன். அங்க வந்து இந்திய பிள்ளைகள், தமிழர்கள், இலங்கை பிள்ளைகள், சிங்கள பிள்ளைகள் எல்லாரும் வந்து கலந்து படிப்பாங்க. இப்போ அவர்களுக்கு நான் ஒரு முறை இந்த சிங்கள பல்கலைக்கழக பிள்ளைகளே ரேடியோ ஷோ கொண்டு வந்து அவர் கச்சேரி வச்சு மினிஸ்டர் வந்திருந்தார், இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர். கலை போயிட்டு அந்த கலைன்ற அந்த அம்சங்களே தெரிய வேண்டும், சீலை உடுத்து ஜிமிக்கி போட்டு பூ வைத்து எல்லாம் பொட்டு வைத்து பாடிக்கொண்டிருந்தார். முடிந்ததும் ரூபசிங்க சரச்சந்திரன்னு இந்த சிங்கள பேர் சொல்றதாலே அதிசயத்து போயிட்டார். அதாவது இதுதான் கலை. கலையை படிக்க வந்தால் அந்த கலை அம்சங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டிலிருந்து வெள்ளைக்காரர் கூட இந்தியாவுக்கு வந்து நடனம் பயின்றால் ஒரு இந்திய குடும்பத்துடன் இருந்து அவர்களுடைய இதெல்லாம் படித்து தான் வருகிறார்கள். அந்த மாதிரி தனியாக பாட்டை மட்டும் படித்தால் போதாது, மொழி படிக்க வேண்டும். அவர்கள் தமிழ் வகுப்பு இருக்கிறது, மொழி இருக்கிறது, மற்றும் கலாச்சாரம் படிக்க வேண்டும். தியாகராஜ உற்சவத்தில் வந்து தியாகராஜருக்கு இதில் பாடினார்கள். பல விடயங்களை அவர்களை எங்களுடன் இணைத்து இன ஒற்றுமை இருக்கிறது கலைஞர்களுக்கிடையே. போட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது அந்த சின்ன விஷயம், அது கண்டு காணாமல் இருந்தால் சரி, ஆனால் அரசியல் பொல்லாது.
சிங்கள மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தரத்திலே கற்பித்தது போல் தமிழ் மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகவில்லையா?
அவர்களுக்கு தேவையில்லை, ஏற்கனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மட்டக்களப் பல்கலைக்கழகம் இருக்கிறது. நான் அவர்களுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். நார்வே திட்டம் இருக்கும் பொழுது கூட பல தடவை அங்கு சென்று பயிற்சி பட்டறைகள் வைத்து அவர்களை வந்து பங்கு பற்றி அப்படியெல்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் நான் கொழும்பில் தான் என்னுடைய பிறப்பிடமும் வசிப்பிடமும் எல்லாமே. அப்போ எனக்கு இந்த பல்கலைக்கழகமும் ஒலிபரப்பு கூட்டாமல் பக்கத்தில் தான் அந்த பல்கலைக்கழகம். கேட்டபடியாக நான் ஆல்மோஸ்ட் இழைப்பாறும் பொழுதுக்காக கேட்டார்கள். அப்போ அங்கேயும் இந்திய தூதரே ஒரே நேரத்தில் செய்தார். இப்போ நான் இப்போ ரிட்டையர் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவர்கள் இல்லை, தூதிகர் வந்தால் திரும்பி வரணும்னு சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள்.
நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு நிரந்தரமாக வந்து விட்டீர்களா அல்லது?
ஆமாம், என்னுடைய கணவர் மறைந்து விட்டார். மூன்று பிள்ளைகளும் இங்கே தான் இருக்கிறார். அம்மா வாங்கோ வாங்கோன்னு சொல்லி சொல்லி நான் சரி என்ற ஒரு மாதிரி விருப்பம் இல்லைத்தான் தாய்நாட்டை விட்டு வேற. இருந்தாலும் வந்தவுடன் பார்த்தால் அங்கே தாய்நாடு இப்போ ஒரு குழப்பமாக இருக்கிறது.
உங்களது இரு சகோதரர்களும் இங்கே இருக்கிறார்கள் இல்லை?
இரண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒரு சகோதரி லண்டனில் இருக்கிறார். மற்ற புவியியல் சகோதரியாக மறைந்து விட்டார். இப்படி என்னதான் பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாலும் தாய்நாடு தாய்நாடு தான்.
பல கலைஞர்களை நீங்கள் நேர்கண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கிய அல்லது ஞாபகத்தில் இருந்து விலக முடியாத கலைஞர் பட்டமாலை பற்றி குறிப்பிட்டீர்கள், வேறு யாரை கூறலாம்?
டாக்டர் எல் சுப்பிரமணியம் அவர்களுக்கு பேட்டி கண்டேன். அவர் கூறிய பல விடயங்கள் என்ன, அவர் கர்நாடக சங்கீதத்தோடு மேல நாட்டு ஆக்களோடு அவர் பல சிம்பனி ஆஃபீஸர் செய்திருக்கிறார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கான்சர்ட் எத்திக்கொண்ட ஒரு சப்தத்தை நான் விரிவு செய்கிறேன். படித்த பாட்டில் பாடிட்டு வர்றது மட்டும் இல்லை, லைட்டிங் எப்படி இருக்கணும், சவுண்ட் எப்படி இருக்கணும், உடுக்குறோடு எப்படி இருக்கணும், அதுகளில் நிறைய எனக்கு பரிச்சயம் கொடுத்தார். இவர் எனக்கு ஐ கண்டாக்ட் வித் த ஆடியன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்ன வாரம் நீ கேட்டுட்டு போன மாதிரி இருந்தால் சலிச்சு போயிடும். ஐ கண்டாக்ட் இருந்தால் எங்களுக்கு அவர்களுடைய ரசனையும் புரியும். சில வேளையில் நான் நினைக்கிறது நடந்தது ஜெர்மனியில் கச்சேரி வாசிப்பவர்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வாசித்தா தான் பிடிக்கும்னு சொல்லி வருவார். அவர்கள் முக்கியமாக ராகத்தின் ஆரோகண ஆரோகணம் சுரங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பித்தார்கள். அமிர்த வசனி ராக வாசிக்கும் கூட சொன்ன இந்த ராகத்தில் இவர் முத்தாவது இசை பாடு போனது, மழை இல்லாத ஊரிலே மழை பெய்ஞ்சது சொல்லி வாசிக்க தோக வின்டர் நேரம் மழை துளி வழியில் அப்போ என்ன கணவர் செய்தால் இது ஏதோ குறுகுலக்கில் விழுந்துக்கு போல இருக்குது. அப்படியான சந்தர்ப்பங்கள்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக சிரிப்பாகவும் இருக்கிறது. அவர் ஒருவர் மற்றது நடிகை பத்மினியை நான் பேட்டி கண்டுட்டு அன்றைக்கு பின்னேரம் ஒரு நாட்டிய நிகழ்ச்சிக்காக தலைமையாக தான் வந்திருந்தவர். பின்னேரம் வந்து நான் பாடிக்கொண்டிருக்க மேடையில் வந்து காலையில் ஒலிபரப்பு பின்னேரம் பாட்டுக்காரி சொல்லி பெருமைப்பட்டார். அப்படி சில சில பேரை மறக்க இயலாது.
இலங்கை அரசு உங்களுக்கு வழங்கிய கலாசூரி பட்டம் முதல் பல பட்டங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த பட்டங்களை பட்டியலிடுவதற்கே இந்த நேர்காணல் போதும் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த பட்டங்களிலே உங்களுக்கு மிகவும் நெஞ்சில் நிறைந்த பட்டம் என்று எதை கூறுவீர்கள்?
என்றால் நாங்கள் பாடசாலை முடிந்து வேலை செய்து ஒரு அளவு வரும் பொழுது முதல் கிடைத்த பட்டம் கலாசூரி தான். அது அரசால் வழங்கப்பட்டது என்றபடியால் அது யார் கொடுத்தாலும் அது அரசு மதித்து கொடுத்ததற்கு அதுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. மற்ற தேச நேத்ரோட பேரோடு பெரிய பெருமதி மிக்க பேர் அது. தேசத்துக்கு கண்ணாக இருக்கிறது சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் ஒரு மற்றது பல்கலைக்கழகம் கொடுத்த கலாநிதி பட்டமும் எனக்கு நான் மற்ற எல்லாம் மதித்து தான் கொடுத்தாங்க வைத்திருக்கிறேன்.
உங்களது வாழ்க்கையிலே அரசியல்வாதிகளையும் நிறைய பேரை சந்தித்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல் இலங்கை அரசியலில் நிலையில்லாத தன்மை இருக்கிறது, எங்கே போகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
பொதுவாகவே எனக்கு அரசியல் என்றால் பிடிக்காது. நாங்கள் வானொலியில் கடமையாற்றும் பொழுது மாதத்திற்கு ரெண்டு தரம் பாராளுமன்றம் செல்ல வேண்டும், அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி வந்து குறிப்பிடுறதுக்கு. அதுக்குள்ளேயும் சண்டை வரும். ஒரு மந்திரி சொல்வார், அவருக்கு 10 நிமிஷம் கொடுத்துட்டு என்னுடைய பேச்சை நீங்கள் 5 நிமிஷம் தானே போட்டீங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் பிரச்சனை வரும். அதனாக்கெல்லாம் ஃபேக்ஸ் தானே, ஃபேக்ஸ் வரும் இமீடியட்லி அப்பாயிண்டி பேஸ் டமிழ் அனௌன்ஸர்னு போட்டு ஒரு துண்டுகளை கொண்டு வருவாங்க. ஐயோ அவருக்கு உச்சரிப்பே சரியாது வராது சார், எப்படி சும்மா போய் குப்பை தட்டியில் போடுங்க, அவருக்கு முன்னாடி சும்மா ஃபேக்ஸ் அடிச்சு அனுப்பி விட்டேன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளும் நடக்கிறது தான். ஆனால் இப்பொழுது ஜனாதிபதியாக வந்திருக்கும் திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பழக்கமானவர் தான். முக்கியமாக அவருடைய மனைவி வந்து என்னுடைய அக்காவின் மாணவி, என்னுடைய நிகழ்ச்சி எல்லாத்திற்கும் வருவார். ரணில் அவர்களை சந்திக்கும் பொழுது லேடி ஹூசிங் ஸ்வரால் அரங்கேட்டம் சொல்லி சொல்லுவார். அவ்வளோதான் சொல்லுவார். தெரியும் போல இருக்கு. அந்த அளவில் தெரியுமே வழியே அதுக்கு மேலே எங்களுக்கு தெரியாது. அரசியல் மேலே இட்டால் பிரச்சனைன்னு தெரிந்தானே, கலையோடு இருந்துருவோம் அப்படின்னு இருந்துட்டார்.
இங்கிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகள் தயாரிப்பதாகவும் அதற்கு உதவிகள் செய்வதாகவும் கூறினீர்கள். அடுத்த பெரிய முயற்சி என்று நீங்கள் இதை கூறுவீர்கள்.
அடுத்த பெரிய முயற்சி, இப்போ நான் கல்கட்டாவுக்கு நான் ஒரு கருத்தரங்க செல்லும்பொழுது 14 நாடுகள் கலந்து கொள்ள இருக்கிறேன். அதில் ஒற்றுமை பற்றிய ஒரு பாடலும் ஆடலும் 5 கலைஞர்களை அழைத்து செல்கிறேன் நான் குழம்பிலிருந்து. மற்றது வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்திய தூதரத்துடன் இணைந்து செய்த ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கு புதுவிதமாக நான் ஐடியா போட்டு அதுக்கு ரொம்ப ஈஸியாக அனுப்பி கொண்டிருக்கிறேன். மற்றது சிங்கப்பூர்லேருந்து வசந்தம் டிவி தலைவர் சபனிதா அவர்கள், அவர்களும் எங்களுடன் இணைந்து போக சேர்ந்திருக்கு. டிசம்பர் 20 கூறினார். அவருடன் சேர்ந்து கதைத்து கொண்டிருக்கிறோம். கொழும்பில் சேர்ந்துவிட்டு போய் யாழ்ப்பாணத்தில் இந்திய தூதரகம் ஒரு அருமையான ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்கோம், 6 மாடி கட்டம். அதுதான் யாழ்ப்பாணத்தில் செய்ய உத்தேசித்திருக்கிறோம். அப்படி கலை தொடர்பு நிறைய இருக்கிறது. இங்கே இருக்கிற 2-3 நடனாசிரியர்களுக்கும் உருப்படிகள் கேட்டிருந்தார்கள், அவர்களுக்கு நான் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறேன்.
மிக்க நன்றி திருமதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன். பல வருடங்களாக நீங்கள் இந்த கலைத்துறையில் ஈடுபட்டிருப்பீர்கள். இப்பொழுது ஓய்வு பெற்று ஆஸ்திரேலியா வந்திருந்த பொழுதிலும் பலருக்கும் நாட்டிய உருப்படிகளை உருவாக்குவதிலும் இசை அமைத்துக் கொடுப்பதிலும் இன்னும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் பணி தொடர வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நான் ஓய்வுண்டு எடுக்க மாட்டேன். நான் ஓய்வே இல்லை. இதையே பேசி எந்த நேரம் கம்ப்யூட்டர்ல ஐபேட்ல இருந்துப்பா அல்லது போன்ல காய்ச்சி வந்துப்பா, என்னதான் கழிக்கிறீங்கன்னு கேப்பினம் வந்து. மோஸ்ட்லி வேலையெல்லாம் அதேமாதிரி டெலிஃபோன்லயே முடிக்கலாம் தானே, ஓடி தெரியாம இங்கே தோண்டு சில எல்லாம் பார்த்து.
பணித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கீர்கள், பணியிலிருந்து ஓய்வு பெற்றதாக சொல்ல.
நன்றி சஞ்சய், என்னை அழைத்து இந்த பேட்டியை கண்டதுக்கு மிகவும் நன்றி. என்றால் இது நாங்கள் எங்களுக்கு பழக்கமான ஒரு தொழில். முந்தையெல்லாம் நாங்கள் ஒலிபரப்பு கொடுத்ததில் பேட்டிக்கார வந்தால் அவர்களை ஒரு விருந்தினர் அறையில் உட்காத்தி வைத்து அவர்களுக்கு தேநீர் கொடுத்து அப்படித்தான் அவர்களை நாங்கள் அழைக்க வேண்டும் என்று அப்பொழுது இருந்த தலைவர் கூறுவார். ஏன்னா மன மகிழ்ச்சியுடன் அவர்கள் கல்யாணத்துக்கு செல்ல வேண்டும் என்றதுதான் காரணம். இந்த இங்கே வந்து இந்த பேட்டி மூலம் ஆஸ்திரேலிய நேயர்களுக்கு என்னை அறிமுகப்படுத்துதல் மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.